அன்பார்ந்த மாணவர்களே, சைவநெறி பாடத்தினூடாக சமயக்குறவர் என்ற தலைப்பில் உங்களுடன் கலந்துரையாடும் நான் பண்டாரவளை தமிழ் மத்திய கல்லூரியின் ஆசிரியர் எஸ் பத்மநாதன். மாணவர்களே, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் என்னும் நால்வரும் சைவ மரபில் சமயக்குறவர்கள் என்று போற்றப்படுபவர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். மாணவர்களே, நீங்கள் தரம் 10 திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் பற்றி கற்றிருப்பீர்கள். இன்று நாம் முதலில் தரம் 11 அலகு 13 சுந்தரமூர்த்தி நாயனார் பற்றி அறிந்து கொண்டு அந்த விடயப்பரப்பிற்கு எவ்வாறு விடையளிப்பது என்பது பற்றி நோக்குவோம். ஆம் மாணவர்களே, இந்த விடயப்பரப்பை நாம் பின்வருமாறு கலந்துரையாடல்களை மேற்கொள்வோம். இந்த சுந்தரர் யார்? இவரின் இளமை கால வரலாறு என்ன? இவர் வாழ்ந்த காலத்தில் இவரின் வாழ்வில் நடந்த அற்புதங்கள் எவை? இவர் பாடிய பதிகங்கள், இவர் நின்ற நெறி, கடைபிடித்த மார்க்கம், அடைந்த முத்தி, குருபூசை தினம் என்பவற்றை பற்றி கலந்துரையாடுவோம். ஆம் மாணவர்களே, இந்த சுந்தரர் யார் என்பதை நீங்கள் அனுமானித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். திருக்கைலாய மலையில் சிவபெருமானுக்கு தொண்டு செய்து வந்த ஆலால சுந்தரர் என்பவர்தான் நாம் கலந்துரையாடும் சுந்தரமூர்த்தி நாயனார். திருக்கைலாய மலையில் சிவபெருமானுக்கு தொண்டு செய்து வந்த ஆலால சுந்தரர் என்பவர்தான் நாம் கலந்துரையாடும் சுந்தரமூர்த்தி நாயனார். அவ்வாறு கைலாயத்தில் இறை தொண்டு புரிந்து கொண்டிருந்த சுந்தரர் ஏன் பூ உலகில் பிறக்க நேர்ந்தது என்ற வினா எழுகின்றது. மாணவர்களே, தான் செய்த ஒரு பிழைக்கு தண்டனையாக பூ உலகில் பிறக்க நேர்ந்தது. என்ன பிழை செய்தார் என்பதை அறிவீர்களா? இறைவனுக்கு தொண்டு செய்து வந்த ஆலால சுந்தரர் நந்தவனத்திற்கு மலர் பறிக்க சென்றபோது அங்கு மலர் பறிக்க வந்திருந்த உமாதேவியாரின் சேடிகளான கமலினியார், அனிந்திதையார் ஆகிய இருவரையும் தன் மனம் தடுமாறி அவர்களை பார்த்தார். என்ன செய்தார் மாணவர்களே? உமாதேவியாரின் சேடிகளான கமலினியார், அனிந்திதையார் ஆகிய இருவரையும் தம் மனம் தடுமாறி அவர்களை பார்த்தார். தன் மனம் தடுமாறிய விடயத்தை இறைவனிடம் கூற இறைவன் அவரை பூமியில் பிறக்க செய்தார். என்ன மாணவர்களே, சுந்தரர் யார், ஏன் அவர் பூமியில் பிறக்க நேர்ந்தது பற்றிய விடயங்களை அறிந்திருப்பீர்கள். அடுத்த விடயமாக நாம் சுந்தரருடைய இளமை கால வரலாற்றினை பற்றி பார்ப்போமா? அவருடைய ஊர் எது? அவருடைய ஊர் எது? திருமுனைப்பாடி நாட்டிலே திருநாவலூர் என்பதுதான் அவருடைய ஊர். மாணவர்களே, இந்த விடயப்பரப்பை, சுந்தரர் மூர்த்தி நாயனார் என்ற விடயப்பரப்பினை நாம் வினாக்களையும் அதற்கான விடைகளுமாக கலந்துரையாடல்களை பார்த்து கொண்டு செல்வோம். அவ்வாறு அவருடைய ஊர் எது? திருமுனைப்பாடி நாட்டிலே திருநாவலூர் என்பதுதான் அவருடைய ஊர். அவருடைய பெற்றோர் யார்? அவருடைய பெற்றோர் யார்? சிவபெருமானுக்கு வழி வழியாக தொண்டு செய்து வரும் ஆதிசைவ வேதியரான சடையனார், இசைஞானி அம்மை அவர்களுக்கு மகனாக பிறந்தவர்தான் நம் சுந்தரர். அவர்களுடைய பெற்றோர் யார் மாணவர்களே? ஆம், சடையனார் இசைஞானி அம்மை, இவர்களுக்கு மகனாக பிறந்தவர்தான் நம் சுந்தரர். இவருடைய இளமை பெயர் என்ன தெரியுமா? நம்பியார் உரர் என்பதுதான் இவருடைய இளமை பெயர். அன்பார்ந்த மாணவர்களே, இறைவன் படைப்பில் சில அற்புதங்கள் இடம்பெறும் என்பதை நாம் அறிவோம். அந்த வகையில் சிறுவயதிலே சுந்தரருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நோக்குவோமா? வீதியிலே சிறு தேர் உருட்டி விளையாடிய நம்பியார் உரரை கண்ட அந்நாட்டு அரசனான நரசிங்க முனையார் என்பவர் நம்பியார் உரரை வளர்க்க விரும்பி நம்பியார் உரரின் பெற்றோர் சம்மதத்துடன் அரண்மனையில் வளர்ந்து வரலானார். மாணவர்களே, நம்பியார் உரர் இளமை காலத்தில் எப்படிப்பட்டவர் என்று தெரியுமா? மாணவர்களே, அவர் அரண்மனையில் வாழ்ந்தாலும் அந்தனர் ஒழுக்கத்தை பேணி வந்தார். உபநயனம் பெற்றார், வேதம் ஓதினார். இவ்வாறு சிறந்த ஒழுக்கத்தை பேணி வந்தவர்தான் நம் நம்பியார் உரர். மாணவர்களே, ஒழுக்க சீலரான நம்பியார் உரருக்கு திருமண பருவம் எய்தியது. மணமகளை தேடும் படலம் ஆரம்பமானது. ஆம், புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியாரின் மகளை திருமணம் செய்து கொடுப்பதற்கு ஒழுங்குகள் நடைபெறுகிறது. மாணவர்களே, இவ்வாறு திருமண ஒழுங்குகள் நடைபெற்று திருமண நாளன்று நம்பியார் உரர் மணப்பந்தலில் மணவாள கோலத்தில் வீற்றிருந்தார். அந்த நேரத்தில் சிவபெருமான் கிளப்பிராமண வடிவம் தாங்கி வந்து வழக்கு பேசி சுந்தரரை தடுத்தாட்கொண்டார். சுந்தரரும் அவரிடம் வாக்குவாதம் புரிகின்றார், ஏசுகின்றார், உண்மையான சொற்களால் ஏசுகின்றார். அதற்கு சிவபெருமான், நீ முன்பு நமக்கு தொண்டன், நம் ஏவலால் மண்ணில் பிறந்தனை, மண்ணின் வாழ்க்கை துன்பம் உன்னை தொடராதபடி வந்து நாமே தடுத்தாட்கொண்டோம். நம்மை வன்மையாக பேசியதால் உனக்கு வன்றொண்டன் என்று பெயர் தந்தோம் என்றார். நம்மை இவ்வுலகில் பாடுவாயாக என்று ஆணையிட்டார். நம்பியார் உரர் பித்தா பிறைசூடி என்று தொடங்கும் திருப்பதிகத்தை பாடினார். மாணவர்களே, சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய முதலாவது பதிகமும் இந்த பித்தா பிறைசூடி என்பதாகும். நாம் முன்னர் கலந்துரையாடியது போன்று சுந்தரர் ஏன் பூமியில் பிறக்க நேர்ந்தது என்று பார்த்தோம். அப்போது சுந்தரமூர்த்தி நாயனாரால் இறைவனிடம் ஒரு விண்ணப்பம் வைக்கப்பட்டது. என்ன விண்ணப்பம் அது? நான் பூமியில் பிறந்து அள்ளல் படும் வேளையில் தாங்கள் வந்து என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும் என சிவபெருமானிடம் வேண்டிக் கொண்டதற்கு இணங்கவே சுந்தரரை இறைவன் தடுத்தாட்கொண்டார். மாணவர்களே, இப்போது உங்களுக்கு தடுத்தாட்கொண்ட விடயம் நன்கு விளங்கியிருக்கும் என்று நினைக்கின்றேன். அடுத்ததாக நாம் சுந்தரருக்கு ஏன் வன்றொண்டன் என்ற பெயர் வந்தது என்று பார்த்தோம். அதாவது, இறைவனை வன் சொற்களால் பேசியமையால் இறைவனால் வன்றொண்டன் என்று அழைக்கப்பட்டார். மாணவர்களே, சுந்தரருக்கு தம்பிரான் தோழர் என்ற பெயர் வர காரணம் என்ன என்று பார்ப்போமா? ஒரு முறை திருமூலாட்டன திருத்தலத்தில் வீற்றிருக்கும் வன்மீகநாதரை வன்றொண்டர் வணங்கி, அவ்வேளையில் நம்மை உனக்கு தோழமையாக தந்தோம், நாம் முன்னர் உன்னை தடுத்து ஆட்கொண்ட அந்த மனக்கோலத்துடன் நீ மண்மேல் வந்து வாழ்ந்து மீண்டும் வருவாயாக என்று ஓர் ஒலி கேட்டது. அன்று முதல் அவ்வாறே நம்பியார் ஊரர் மனக்கோலத்துடன் திகழ்ந்தார். தோழமையோடு இறைவனை வணங்கி வந்ததால் அவருக்கு தம்பிரான் தோழர் என்ற பெயர் வழங்கியது. மாணவர்களே, கைலையில் உமாதேவியாரின் இரு சேடிகளை சுந்தரர் பார்த்தார், அதனால் பூமியில் பிறக்க நேர்ந்தது என்பதை அறிவோம். அதே போன்று உமாதேவியாரின் சேடிகள் இருவரும் பூமியில் பிறக்க நேர்ந்தது என்பதையும் அறிவீர்கள். அவர்களில் ஒருவர் கமலினி என்பவர். திருவாரூரில் உருத்திர கணிகையார் குலத்தில் பிறந்து பறவையார் என்னும் பெயருடன் வாழ்ந்து வந்தார். மாணவர்களே, இந்த பறவையார் யாது செய்து வந்தார் என்று தெரியுமா? திருவாரூர் கோயிலுக்கு சென்று இறைவனுக்கு மாலை கட்டல், ஆடல், பாடல் ஆகிய தொண்டுகள் செய்து வந்து இந்த தலத்தில் சுந்தரரும் பறவையாரை சந்திக்க நேர்ந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்பி இறைவன் திருவருளால் திருமணம் நடந்தேறியது. இவ்வாறு இல்வாழ்வில் ஈடுபட்ட சுந்தரர் பல பணிகளை செய்து வந்தார். மாணவர்களே, அவற்றில் அடியார்களுக்கு அமுது செய்துவித்தல், இறைவன் புகழ் பாடுதல் போன்ற பணிகளை கூறலாம். மாணவர்களே, நாம் அடுத்ததாக சுந்தரர் பாடிய பதிகங்களையும் அதனுடன் தொடர்புடைய அற்புதங்களையும் நோக்குவோம். மாணவர்களே, தில்லைவாள் அந்தனர்த்தம் அடியாருக்கும் அடியேன் என்ற திருத்தொண்டர் தொகையை பாடிய சந்தர்ப்பத்தை பார்ப்போமா? தில்லைவாள் அந்தனர்த்தம் அடியாருக்கும் அடியேன் என்ற திருத்தொண்டர் தொகையை பாடிய சந்தர்ப்பத்தை பார்ப்போம். ஒரு நாள் சுந்தரர் திருவாரூர் கோயிலினுள் புகும் பொழுது முன்புறத்தில் உள்ள தேவாசிரியன் என்னும் மண்டபத்தில் கூடியிருந்த அடியார்களை கண்டார். உடனே, இந்த அடியார்களுக்கு நான் அடியானாகும் நாள் என்னால், என்று இறைவனிடம் கேட்டு வணங்கினார். அப்பொழுது இறைவன் அவருக்கு காட்சி கொடுத்து அடியார்களின் பெருமையையும் அவர்களின் வரலாறுகளையும் அவருக்கு உணர்த்தி, தில்லைவாள் அந்தனர் தம் அடியாருக்கும் அடியேன் என்று அடியும் எடுத்துக் கொடுத்தார். சுந்தரர் திருத்தொண்டர் தொகையை பாடினார். அடுத்ததாக சுந்தரர் பாடிய பதிகங்களில் நீல நினைந்தடியேன் உமை நித்தலும் கைதொழுவேன் என்ற பதிகத்தை பாடிய சந்தர்ப்பத்தினை நோக்குவோமா? சுந்தரரின் இல்வாழ்க்கை சிறப்பாக நடைபெறுவதற்கு குண்டையூர் கிழார் என்ற செல்வந்தர் அவருக்கு தேவையான பொருட்களை வழங்கி வந்தார். இவ்வாறான நிலையில் மழை இல்லாமல் பஞ்சம் ஏற்பட்டது. சுந்தரருக்கு அனுப்புவதற்கு குண்டையூர் கிழாரிடம் போதிய நெல் இருக்கவில்லை. அவர் மிகவும் மனம் வருந்தி ஒரு நாள் இரவு உண்ணாமலேயே இறங்கினார். அன்று இரவு சிவபெருமான் அவருடைய கனவிலே தோன்றி, ஆறுடன் தனக்கு உன்பால் நெல் தந்தோம், என்று அருளினார். அவர் நித்திரை விட்டு எழுந்த பொழுது குண்டையூர் முழுவதும் நெல் நிறைந்திருந்தது. எனினும் அதனை திருவாரூருக்கு எடுத்து செல்ல ஆள் கிடைக்கவில்லை. நிலைமையை குண்டையூர் கிழார் சுந்தரருக்கு தெரிவித்தார். அப்போது சுந்தரர், நீல நினைந்தடியேன் உம்மை நித்தலும் கைதொழுவேன் என்ற பதிகத்தை பாடினார். அன்றிரவு பறவையாரின் மாளிகையில் நெல் மழையாக குவிந்தது. மாணவர்களே, அடுத்த பதிகமாக தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும் என்ற பதிகத்தை இச்சந்தர்ப்பத்தில் பாடினார் என்று பார்ப்போமா? திருவாரூர் பங்குனி உத்தர திருவிழா. திருவாரூர் பங்குனி உத்தர திருவிழா செலவிற்காக பறவையாருக்கு கொடுப்பதற்கு சுந்தரருக்கு பொன் தேவைப்பட்டது. அவர் திருப்புகலூருக்கு சென்று இறைவனை வணங்கி தம் குறை சொல்லி இறந்தார். ஆயினும் ஒன்று கிடைக்கவில்லை. பின்னர் அயலில் உள்ள மடம் ஒன்றுக்கு செல்ல நினைத்து கோயில் முற்புறத்தில் ஒருவாள் அமர்ந்தார். அப்பொழுது நித்திரை வந்ததும் அங்கிருந்த செங்கற்களையே தலையணையாக அமைத்து நித்திரை செய்தார். அவர் விழித்த பொழுது செங்கற்கள் எல்லாம் பொன்கட்டிகளாக இருந்தன. அப்பொழுது சுந்தரர் தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும் என்ற பதிகத்தை பாடினார். திருவாரூரை அடைந்து பறவையாருடன் மகிழ்ந்தார். மாணவர்களே, நாம் இப்போது சுந்தரர் பாடிய பதிகங்களையும் அதற்கான சந்தர்ப்பங்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் சுந்தரர் அடுத்து பாடிய பொன் செய்த மேனி நீர் என்ற பதிகமானது திருமுது குன்றத்திற்கு சென்ற சுந்தரர் இறைவனிடம் பொருள் கேட்டு வணங்கினார். சிவபெருமான் அவருக்கு 12,000 பொன் கொடுத்தார். திருவாரூரில் உள்ளவர்கள் வியக்கும்படி இப்பொன்னை அங்கே வரச் செய்ய வேண்டும் என்று சுந்தரர் மேலும் கேட்டுக்கொண்டார். அப்பொழுது இப்பொன் முழுவதையும் மணிமுத்து ஆற்றில் போட்டு திருவாரூர் குளத்தில் போய்க் கொள்க என்று ஓர் ஒலி கேட்டது. அவ்வாறே சுந்தரர் பொன்னை ஆற்றிலே போட்ட பின் தில்லையையும் வழிபட்டு திருவாரூருக்கு மீண்டார். திருவாரூரிலே சுந்தரர் யாருடன் வாழ்ந்து வருகின்றார்? ஆமாம், பறவையாருடன் வாழ்ந்து வருகிறார். அவ்வாறு வாழ்ந்து சில காலம் கழிந்த பின் ஒரு நாள் திருமுது குன்றத்து இறைவன் எமக்கு பொன் தந்தார். அதனை மணிமுத்து ஆற்றிற் புகவிட்டோம். அவரின் அருளால் அதனை திருவாரூர் குளத்தில் எடுப்போம், என்னுடன் வருக என்று கூறினார். அதனை கேட்ட பறவையார் சிரித்தார். இருந்தாலும் இருவரும் அங்கே சென்று பறவையார் கரையில் நிற்க சுந்தரர் குளத்தில் இறங்கி தான் போட்ட பொன்னை தேடினார். பொன் கிடைத்ததா? இல்லை, பொன் கிடைக்கவில்லை. அப்போது பறவையார் இவ்வாறு கேலி செய்கின்றார். ஆற்றிற் போட்டு குளத்தில் எடுக்கலாமோ என்று கேலி செய்கிறார். துயரம் அடைந்த சுந்தரர் பொன் செய்த மேனி நீர் என்ற பதிகத்தை பாடினார். உடனே பொன் கையில் கிடைத்தது. இவ்வாறாக சுந்தரர் உலக வாழ்க்கைக்கு தேவையான பொன் பொருள் எல்லாவற்றையும் சிவபெருமானே அவருக்கு வழங்கினார். மாணவர்களே, அடுத்த பதிகமாக இத்தனையாம் ஆற்றை அறிந்திலேன் என்ற பதிகத்தை சுந்தரர் பாடிய சந்தர்ப்பத்தினை பார்ப்போமா? சுந்தரர் தலையாத்திரை மேற்கொண்டு செல்லும் போது திருக்குறுக்காவூரை நோக்கி நடந்தபோது சுந்தரர் பசியாலும் தாகத்தாலும் வருந்தினார். அப்பொழுது சிவபெருமான் வழியிலே தண்ணீர் பந்தல் அமைத்து பொதிசோறும் வைத்துக் கொண்டு அந்தனர் வடிவில் காத்திருந்தார். அங்கு வந்த சுந்தரர் பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதிக்கொண்டிருந்தார். இறைவன் ஆரூரரை பார்த்து, நீ பசியாக இருக்கின்றீர், இப்பொதிசோற்றை உண்டு தண்ணீரும் பருகும் என்றார். சுந்தரர் சோற்றை உண்டு நீர் பருகி களைப்பாறி சற்று உறங்கினார். அவர் விழித்த பொழுது தண்ணீர் பந்தலையும் காணவில்லை, அந்தனரையும் காணவில்லை. அவர் இறைவன் திருவிளையாடலை உணர்ந்து மனம் கசிந்து, இத்தனையாம் ஆற்றை அறிந்திலேன் என்ற பதிகத்தை பாடினார். மாணவர்களே, உமாதேவியாரின் சேடிகளான கமலினியார், அணிந்திதையார் என்போரில் கமலினியார் பறவையார் என்ற பெயரில் சுந்தரருடன் வாழ்ந்து வருவதை நாம் அறிவோம். அணிந்திதையார் பற்றி அறிய ஆவலாக உள்ளதா? அணிந்திதையார் பற்றி அறிய ஆவலாக உள்ளதா? ஆம். அவரை பற்றி பார்ப்போமா? சுந்தரர் பல தலங்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டு பதிகம் பாடி திருவொற்றி ஊரை அடைந்தார். கைலையிலிருந்து வந்து பூலகில் பிறந்திருந்த மற்றொரு சேடியரான அணிந்திதையார் என்பவர் சங்கிலியார் என்ற பெயருடன் அவ்வூரில் வாழ்ந்து வந்தார். மாணவர்களே, பறவையார் போன்று இவரும் சிவபெருமானுக்கு பூமாலை கட்டும் தொண்டினை மேற்கொண்டிருந்தார். இந்நிலையில் சுந்தரர் சங்கிலியாரை சந்திக்க நேர்ந்தது. சங்கிலியாரை கண்ட சுந்தரர் அவரை திருமணம் செய்ய விரும்பினார். மாணவர்களே, இங்கு நடப்பதெல்லாம் இறைவன் அருளால் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனினும் அவர் பறவையாரின் கணவர் என்பதை சங்கிலியார் அறிந்து கொண்டார். எனவே தம்மை விட்டு பிரிவதில்லை என்று ஒரு உறுதிமொழி பெற்ற பின் திருமணத்திற்கு உடன்பட்டார். திருமணம் நிகழ்ந்தது. இருவரும் இனிதே வாழ்ந்தனர். மாணவர்களே, சுந்தரர் பாடிய பதிகங்களில் அடுத்ததாக பிழையுளன பொறுத்திடுவீர் என்ற பதிகத்தை பாடிய சந்தர்ப்பத்தை நோக்குவோமா? ஆம். சுந்தரர் சங்கிலியாருடன் வாழ்ந்து வரும் பொழுது சுந்தரர் திருவாரூர் தியாகேச பெருமானின் பங்குனி உத்தர திருவிழாவை காண விரும்பினார். திருவொற்றி ஊரை விட்டு நீங்கினார். நீங்கிய உடனே அவருடைய கண்கள் குருடாகின. சுந்தரர் என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து போனார். மாணவர்களே, அப்போதுதான் அவருக்கு நினைவு வருகிறது, சங்கிலியாருக்கு கொடுத்த உறுதிமொழி தவறியமையால் இவ்வாறு நேர்ந்தது என்பதை உணர்ந்தார். செல்லும் வழியிலே உள்ள தலம்தோறும் சென்று இறைவனிடம் குறையிறந்தார். அடியார்கள் வழிகாட்டுகின்றார்கள். சுந்தரர் திருவெண்பாக்கத்தை சென்றடைந்தார். அவர் துயர் பொறுக்க முடியாதவராய், பிழையுளன பொறுத்திடுவீர் என்ற பதிகத்தை பாடுகின்றார். மாணவர்களே, சுந்தரரின் துன்பத்தை படிப்படியாக போக்க சிவபெருமான் அவருக்கு ஊன்றுகோல் ஒன்று கிடைக்கச் செய்தார். ஊன்றுகோளுடன் சுந்தரர் தொடர்ந்து செல்கின்றார். மாணவர்களே, அடியார்களின் துன்பங்களை போக்குவதற்கு இறைவன் என்றும் அருள் புரிவார் என்பதை நாம் இப்பாடத்திலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக நாம் சுந்தரர் பாடிய பதிகங்களில் நீலா அடிமை உமக்கே என்ற பதிகத்தை பாடிய சந்தர்ப்பத்தினை பார்ப்போமா? சுந்தரர் ஊன்றுகோளுடன் பல தலங்களையும் வணங்கிக் கொண்டு திருக்கட்சி ஏகம்பத்தை, அதாவது காஞ்சிபுரத்தை அடைந்த சுந்தரர், கடையானேன் எண்ணாத பிழை பொறுத்து இன்று காண கண் அருளித்தருளாய் என்று வணங்கினார். அப்பொழுது அவருக்கு இடக்கண் பார்வை கிடைத்தது. இவ்வாறாக திருவாரூரை அடைந்த சுந்தரர் வான்மிகுநாதரின் கோலத்தை காண்பதற்கு ஒரு கண் போதாமையால் மற்ற கண்ணும் தந்தருள வேண்டும் என்று மீளா அடிமை உமக்கே என்ற பதிகத்தை பாடினார். அப்போது வலக்கண் பார்வையும் கிடைத்தது. மாணவர்களே, அடியார்களின் துன்பங்களை போக்குவதற்கு இறைவன் எவ்வாறெல்லாம் அருள் புரிகின்றார் என்பதற்கு மற்றொரு சான்றாக சுந்தரரை நீண்ட காலமாக பிரிந்திருந்த பறவையார் சங்கிலியாரை சுந்தரர் மணந்திருந்த செய்தி அறிந்து கோபமுற்றிருந்தார். திருவாரூர் வந்த சுந்தரரை பறவையார் தமது இல்லத்திற்கு வர அனுமதிக்கவில்லை. பறவையாரின் கோபத்தை தணிப்பதற்கு சுந்தரர் சிவபெருமானையே அவரிடம் தூதாக அனுப்பினார். சிவபெருமான் பறவையாரின் ஊடலை தணித்து சுந்தரரோடு சேர்த்து வைத்தார். மாணவர்களே, இப்படப்பரப்பின் ஊடாக உங்களுக்கு நான் வினாக்களும் அதற்கான விடைகளுமாக தான் இன்று கலந்துரையாடல்களை கொண்டு செல்கின்றேன். ஆகவே அவற்றை நன்கு அவதானித்து வரும் வினாக்களுக்கு விடையளிக்க முயற்சி செய்வோம். மாணவர்களே, சுந்தரருடைய பல பெயர்கள் பற்றி பார்த்தோம். அவற்றில் சேரமான் தோழர் என்ற பெயர் எவ்வாறு வந்தது என்று பார்ப்போமா? சுந்தரர் திருவாரூரில் வாழ்ந்த காலத்திலே கலற்றிற்றறிவார் என்னும் சேரமான் பெருமாள் நாயனார் திருவஞ்சை களத்திலிருந்து சேர நாட்டை ஆண்டு வந்தார். அவர் சுந்தரரின் பக்தி மகிமையை கேட்டறிந்து திருவாரூருக்கு சென்று அவருடன் நட்பு கொண்டார். அதனால் சுந்தரருக்கு சேரமான் தோழர் என்னும் பெயர் வழங்கலாயிற்று. மாணவர்களே, இச்சந்தர்ப்பத்தில் சுந்தரரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் தலையாத்திரைகளை மேற்கொள்கின்றார்கள். அவ்வாறு எவ்வாறான இடங்களுக்கு செல்கின்றார்கள்? பாண்டி நாட்டுக்கு சென்று மதுரை முதலிய திருப்பதிகளை வணங்கினார். இருவரும் திருக்குற்றாலம், திருநெல்வேலி முதலிய தலங்களை தரிசித்து ராமேஸ்வரத்தை அடைந்தார். மாணவர்களே, ராமேஸ்வரத்திலிருந்துதான் சுந்தரர் திருக்கேதீச்சரத்தை வணங்கி பதிகம் பாடினார். இவற்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு பதிகங்கள் பாடிய பின்னர் இருவரும் பாண்டி நாட்டிலிருந்து சோழ நாட்டை அடைந்து திருவாரூர் சேர்ந்தனர். இப்போது சேரமானின் வேண்டுகோளுக்கு இணங்க சுந்தரர் அவருடன் சேரநாடு செல்ல புறப்பட்டார். வழியிலே காவிரி ஆறு பெருக்கெடுத்து ஓடியது. சுந்தரர் இறைவனை வணங்கி பதிகம் பாடினார். காவிரி ஆறு பிரிந்து வழிவிட்டது இருவருக்கும். ஆற்றை கடந்து சேரநாடு சேர்ந்தனர். சேரமான் பெருமாள் திருவஞ்சை களத்தில் சுந்தரரை சிறிது காலம் வைத்து அன்போடு ஆதரித்து வந்தார். மாணவர்களே, இவ்வாறு இருக்கையில் சுந்தரருக்கு திருவாரூர் நினைவு வர அவர் சேரமானை அறிதி பிரிந்து திருவாரூரை சேர்ந்தார். மாணவர்களே, சுந்தரர் பாடிய பதிகங்களில் எற்றான் மறக்கேன் என்ற பதிகம் பாடிய சந்தர்ப்பத்தினை பற்றி பார்ப்போமா? திருவாரூரிலே வன்மீகநாதரை வழிபட்டு வரும் காலத்தில் நம்பியாரூரருக்கு சேரமான் பெருமாள் நினைவு வந்தது. அவர் திருவாரூரை விட்டு வழியில் உள்ள திருத்தலங்களை வணங்கிக் கொண்டு சேர நாட்டுக்கு செல்லலானார். வழியிலே கொங்கு நாட்டில் உள்ள திருப்புக்கொழியூரை அடைந்தார். அங்கே மறையோர் வாழும் மாட வீதி வழியே நடந்தார். அங்கே ஒரு வீட்டில் மங்கள ஒளியும் எதிர் வீட்டில் அழுகை ஒளியும் கேட்டன. சுந்தரர் அங்கிருந்தோரிடம் அதற்கான காரணத்தை கேட்டார். 5 ஆண்டுகள் நிரம்பிய இந்த 2 வீட்டு பிள்ளைகளும் நீராடுவதற்கு குளத்துக்கு சென்றனர். அவர்களுள் ஒருவனை முதலை விழுங்கியது. மற்றவன் வீடு சேர்ந்தான். அவனுக்கு இன்று பூணூற் சடங்கு. அதனால் அங்கு மங்கள ஒளி. அதனைக் கண்டு எதிர் வீட்டில் முதலை விழுங்கிய தம் மகனை நினைத்து அவனுடைய பெற்றோர் அழுகின்றனர் என்று அங்கிருந்தோர் சுந்தரருக்கு கூறினார். அப்போது சுந்தரர் குளக்கரைக்கு சென்று திருப்புக்கொழியூர் அவிநாசி பெருமானை நினைத்து வணங்கி எற்றான் மறக்கேன் என்னும் திருப்பதிகத்தை பாடி கரைக்கான் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலனையே என்று வேண்டினார். அப்பொழுது கழிந்த ஆண்டுகளுக்கான வளர்ச்சியோடு இறைவன் திருவருளால் முதலை அப்பிள்ளையை கரை கொணர்ந்து உமிழ்ந்தது. இதனை கண்ட எல்லோரும் சுந்தரரையும் அவிநாசி அப்பரையும் போற்றினர். சுந்தரர் அப்பிள்ளைக்கு பூணூற் சடங்கு செய்வித்து சேரநாட்டுக்கு புறப்பட்டார். மாணவர்களே, தலைக்கு தலைமாலை என்னும் பதிகத்தை பாடிய சந்தர்ப்பத்தை பார்ப்போமா? சுந்தரர் பாடிய பதிகங்களில் அடுத்ததாக தலைக்கு தலைமாலை என்னும் பதிகத்தை பாடிய சந்தர்ப்பத்தை பார்ப்போம். சுந்தரர் ஒரு நாள் திருவஞ்சை களத்து கோயிலுக்கு சென்று தமக்கு இந்த உலக வாழ்க்கையை முடித்து முத்தி தரும்படி இறைவனிடம் வேண்டி தலைக்கு தலைமாலை என்னும் திருப்பதிகத்தை பாடினார். அப்பொழுது இறைவன் ஆணைப்படி தேவர்கள் வந்து கோயில் வாயிலில் வைத்து சுந்தரரை வெள்ளையானையில் ஏற்றி கைலைக்கு அழைத்துச் சென்றனர். இதனை அறிந்த சேரமான் பெருமாள் தமது குதிரையில் ஏறி அதன் செவியிலே திருவைந்தெழுத்தை ஓதியதும் அது வாணி பாய்ந்து சென்று கைலையை அடைந்தது. மாணவர்களே, நாங்கள் இறுதியாக சுந்தரர் நின்ற நெறி, அவர் கடைபிடித்த மார்க்கம், அடைந்த முத்தி, அவருடைய குருபூசத்தினம் என்பவற்றை பார்ப்போமா? ஆம், சுந்தரர் நின்ற நெறி யோக நெறி. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற நான்கு மார்க்கங்களின் நான்கு நெறிகளில் சுந்தரர் நின்ற நெறி யோக நெறி. அவர் கடைபிடித்த மார்க்கம் சகமார்க்கம், தாசமார்க்கம், சற்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் என்பதில் சுந்தரமூர்த்தி நாயனார் கடைபிடித்த மார்க்கம் சகமார்க்கம். அவர் அடைந்த முத்தி சாரூப முத்தி. சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுட்சம் என்ற முத்திகளில் சுந்தரமூர்த்தி நாயனார் அடைந்த முத்தி சாரூப முத்தி. இவருடைய குருபூசை தினம் ஆடி மாதத்தில் சுவாதி நட்சத்திரம். ஆடி மாதத்தில் சுவாதி நட்சத்திரம். அன்பார்ந்த மாணவர்களே, நாம் இன்றைய பாடப்பரப்பில் சுந்தரர் பற்றிய ஒரு முழுமையான பாடப்பிறப்பினை பற்றி கலந்துரையாடினோம். சுந்தரர் பற்றி நன்கு விளங்கிக் கொண்டிருப்பீர்கள். நாயன்மார்கள் வரிசையில் சுந்தரமூர்த்தி நாயனார் எவ்வாறு போற்றத்தக்கவர் என்பதை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அத்தோடு சுந்தரமூர்த்தி நாயனார் தொடர்பாக எழும் வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிக்கலாம் என்பதை பற்றியும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆகவே மாணவர்களே, மீண்டும் ஒரு பாடத்தினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் ஆசான் எஸ் பத்மநாதன். வணக்கம்.